啦啦啦啦，啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦啦உலகெல்லாம் உணர்ந்து போதற்கறியவன் உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவன் போதற்கு அறியவன் போதற்கு அறியவன் உலகெல்லாம் உணர்ந்து
சைவத்திற்கு மூன்று புராணங்கள் மிகவும் உயர்ந்தது என்று நமது பெரியோர்கள் வகுத்து வைத்திருக்கிறார்கள். அதிலே பெரிய புராணம் திருவிளையாடற் புராணம் கந்த புராணம், இது மூன்றும் மூன்று சிவனுடைய கண்கள் போல் பெரியவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். எப்படி மூன்று கண்கள் என்று சொன்னார்கள் என்று எண்ணி பார்ப்போமேயானால், சிவனுக்கு கண் மூன்று, முக்கண்ணன் என்று பேர். ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், ஒரு கண்ணு நெருப்பு. இதிலே இடது கண்ணு சந்திரன், வலது கண்ணு சூரியன், நெற்றிக் கண்ணு அக்னி. இப்ப வலது கண்ணு பெரிய புராணம், இடது கண்ணு திருவிளையாட புராணம், நெற்றிக் கண்ணு கந்த புராணம். இதை ஏன் அப்படி சொன்னார்கள் அப்படின்னு கேட்டா, பெரிய புராணம் வந்து சூரிய குலத்து அரசர்கள் சோழர்களுடைய வரலாறை சொல்லுவது, சோழ நாட்டினுடைய வரலாறை சொல்லுவது, சூரிய குலத்தவர்கள் அவர்கள். அதனால் அந்த கண்ணுக்கு ஒப்பு சொன்னாங்க. பாண்டியர்கள் சந்திரகுலத்து அரசர்கள், அதனால்தான் இடது கண்ணுக்கு சொன்னார்கள். நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் முருகன், அதனால கந்தபுராணத்தை நெற்றிக்கண்ணுக்கு ஈடாக சொன்னார்கள். இந்த மூன்று புராணமும் சைவத்திலே பெரிதாக பேசப்படுகிறது, பெரிதாக போற்றப்படுகிறது. எத்தனையோ புராணங்கள் இருந்தாலும் இப்படி மூன்று புராணத்துக்கு பெருமை வருகிறது. அதிலே திருவிளையாட புராணத்திலே எடுத்த எடுப்பிலேயே சத்தியாய் சிவமாகி என்று விநாயகர் தோத்திரம் வருகிறது. அதை சிவனே எடுத்துக் கொடுத்தான் என்று வரலாறு உண்டு. சத்தியாய் சிவமாகி என்று பாடிவிடு என்று பரஞ்சோதி முனிவருக்கு ஆண்டவன் உத்தரவிட்டான். சத்தியாய் சிவமாகி தனிப்பர முத்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொற்பொருள் நல்குவ சித்தியானதன் செய்ய பொற்பாதமே என்பது பாட்டு. இப்ப இடது கண்ணு பெரிய புராணம், அதிலே உலகெலாம் என்று பாடிவிடு என்று நடராஜ பெருமான் தெய்வ சேக்கிடார் பெருமானுக்கு அடியெடுத்து கொடுத்தார். அந்த உலகெலாம் உணர்ந்துவதற்கறியவன் விநாயகர் பாட்டு அல்ல, அது பிள்ளை அம்பலக்கூத்தனை சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், உலகெலாம் உணர்ந்துவதற்கறியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சொன்னவர் அடுத்த செய்யுள்ள விநாயகரை சொல்லிவிட்டார். ஆனால் அடுத்த செய்யுள்ள விநாயகரை சொன்னாரே தவிர சக்திக்கோ அல்லது முருகனுக்கோ ஆக ஏழு தெய்வங்களுக்கோ பெரிய புராணத்தில் பாட்டு இல்லை. திருவிளையாட புராணத்தில் இருக்கிறது, சக்திக்கு இருக்கிறது, முருகனுக்கு இருக்கிறது, நால்வருக்கு இருக்கிறது, பைரவ கடவுள் சொல்றாரு, தட்சிணாமூர்த்தி கடவுள் சொல்றார். ஆனா பெரிய புராணத்தில் அந்த கணபதியோட நிறுத்திட்டது, காப்பு செய்யுள்ள வரவில்லை என்பதை நாம எண்ணிக்கொள்ளணும். கந்த புராணத்தை எடுத்துக்கொண்டவையானால் கந்த புராணம் பாடியவர் சச்சியப்ப சிவாச்சாரியார் என்று உங்களுக்கு நினைவிருக்கும். அவர் குமரக்கோட்டத்து முருகனை பூசை செய்கிற குருக்கள். அவர் கந்த புராணத்தை பாட நினைத்தார், சிவன் பாட்டு எடுத்துக் கொடுத்தான். முதல் பாட்டு விநாயகர் பாட்டு, திகழ் தசக்கர செம்முகம் ஐந்துடான் சகடசக்கர தாமரை நாயகன் அகடு அசக்கு அரவின்மணியா உரை விகடசக்கரன்மைப்பதம் போற்றுவாம் என்பது அந்த பாடல். விகடசக்கரன் என்பது விநாயகருடைய பெயர். அந்த விநாயகர் காஞ்சிபுரத்து கோயில்ல தெற்கு பிரகாரத்தில் அந்த கோபுரவாசல்ல இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டா, தேவாரத்தில் சிவனை தவிர வேறொரு தெய்வத்துக்கு பாட்டு கிடையாது என்பது நான் அடிக்கடி நாங்கள் மேடையில் சொல்லியிருக்கிறேன், அது உங்களுக்கும் தெரியும். சிவனே முதல் தெய்வம், விநாயகருக்கு பாட்டு கிடையாது, முருகனுக்கு பாட்டு கிடையாது, அம்பிகைக்கு பாட்டு கிடையாது, எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. ஏக தெய்வ கொள்கை உணர்த்தப்பட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், உங்களுக்கும் தெரியும் இல்லையா? ஆமா, நீங்க சொல்லலாம் இது ஏன்யா இப்படி, நம்ம கோயில்ல எல்லாத்தையும் இருக்கிறது அல்லவா, எல்லாத்துக்கும் பாடி வைக்க வேண்டியதுதானேன். அத ஒத்துக்கொள்ளல திருஞான சம்பந்தரும் ஒத்துக்கொள்ளல, திருநாவுக்கரசர் ஒத்துக்கொள்ளல, சுந்தரரும் ஒத்துக்கொள்ளல, மாணிக்க வாசகரும் ஒத்துக்கொள்ளல. சிவன் ஒருவனே பெரிய தெய்வம், அவனை கும்பிட்டு விட்டா எல்லாம் அதுக்குள்ள அடங்கி போயிடும் என்று அவர்கள் எண்ணிவிட்டார்கள். அவர்கள் எண்ணத்தை மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது இல்லையா? ஆக தேவாரத்தில் எப்படி வேற ஒரு தெய்வத்துக்கு பாட்டு கிடையாதோ அதே மாதிரி பெரிய புராணத்தில் பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன், ஒரு பிள்ளையார் பாடலை தவிர பாக்கி எல்லாம் சிவனை பற்றியே திருத்தொண்டர்களை பற்றியே வந்துவிட்டது என்பதை நாம் எண்ண வேண்டிய ஒன்று. அதனால வேற ஒரு தெய்வத்தை பாடிவிட்டதுனால தவறு என்று நான் சொல்லவில்லை, சொல்ல மாட்டேன். ஏனைய தெய்வத்தை நாம இகழாம இருந்தாலே போருமாறு, தேவார திருவாசகத்தில் ஏனைய தெய்வங்களை இகழப்படவில்லை என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. ஆமா, எப்போதுமே ஒருவரை பெருசா சொல்லும் போது இன்னொருத்தனை குறைவா பேசிவிடுவான், அப்படி பேசப்படவில்லை என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று என்று நாம் எண்ணிக்கொள்வோமாக. அடுத்தபடி இந்த தொடர் நிகழ்ச்சியில நாம நாலாம் திருமுறையில் இருக்கிற பாடல்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், பாடிக்கொண்டு இருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதிலே நாலாம் திருமுறை என்பது நாவுக்கரசருடைய திருவாக்கு, நாலு அஞ்சு ஆறு திருமுறை நாவுக்கரசர் பாடியது, கிட்டத்தட்ட 4000 பாடல்களுக்கு மேல. 4000 பாடல்களுக்கு மேலே இருக்கிற திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் தேவாரம் 1, 2, 3 திருமுறைகள் என்று வகுத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். 4, 5, 6 திருமுறைகள் நாவுக்கரசர் பாடியது. அதிலே திருஞான சம்பந்தர் பாடாதது திருநேரிசை என்று ஒரு பகுதி 4ஆம் திருமுறையில், திருநேரிசை என்று பேர். அது சுந்தரரும் பாடல, திருஞான சம்பந்தரும் பாடல என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி 4ஆம் திருமுறையில திருவிருத்தம் என்று பல பதிகங்கள் இருக்கிறது, பல பதிகங்கள் இருக்கிறது, 1, 2 இல்ல. ஆமா, வண்டி வண்டியாத்தானே பாடி வச்சிருக்காங்க. நமக்கு பார்ப்பதற்கு அறிவும் அவகாசமும் இல்லையே தவிர அவர்கள் வண்டி வண்டியாக பாடி வைத்து விட்டு சென்று விட்டார்கள் இல்லையா? அவர்கள் பாடியது அத்தனையும் நமக்கு கிடைத்திருந்தால் கடவுளே கடவுளே, 16,000 பதிகம் பாடினார் திருஞான சம்பந்தர் என்று வரலாறு சொல்லுகிறார் நம்பியாண்டார் நம்பி. 16,000 பதிகம், 16,000 பாட்டல்ல, ஒரு பதிகத்துக்கு 10 பாட்டுமே, நீ 16,000 பதிகம். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிறது எவ்வளவு கிடைச்சிருக்கு, 400 பதிகம் தான் நமக்கு கிடைச்சிருக்கு, 4,000 பாடல் தான் கிடைச்சிருக்கு. இதையே நமக்கு பார்க்க முடியல இல்லையா? அது முற்றும் கிடைத்திருந்தால், முற்றும் கிடைக்கலன்னு நாம வருத்தப்படல, ராஜராஜ சோழன் ஒருத்தன்தான் வருத்தப்பட்டான். ஐயோ சுவாமி இவ்வளவு பாட்டும் போச்சே அப்படின்னு அழுதான். நடராஜ பெருமான் சொன்னாராம், உனக்கு தேவையானது என்னவோ அதை மாத்தனே வைத்து விட்டு பாக்கி ஏனையவற்றை நாமே செல்லரிக்க செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த சொல்ல கேட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் மன அமைதி பெற்றான் ராஜராஜ சோழன் என்று திருமுறை கண்ட புராணம் நமக்கு சொல்லுகிறது அல்லவா? ஆமா, அதுல இந்த 4ஆம் திருமுறையில திரு நேரிசை என்ற பண்களும் இருக்கிறது. கொல்லி பண்ணு இருக்கிறது, காந்தார பஞ்சமும் பண்ணு இருக்கிறது. இப்ப கொல்லி பண்ணு காந்தார பஞ்சம் எல்லாம் சுந்தரரும் பாடியிருக்கார், திருஞான சம்பந்தரும் பாடியிருக்கார். சாதாரி என்று ஒரு பண் காணப்படுகிறது, அது திருஞான சம்பந்தரும் பாடியிருக்கிறார், ஆனா சாதாரி பண் சுந்தரர் பாடல இல்லையா? ஆமா, சுந்தரர் பாடிய பண் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாட பெறாதது செந்துருத்தி என்று ஒரு பண், நாவுக்கரசரும் சுந்தரரும் பாடாத பண் திருஞான சம்பந்தர் பாடியது செவ்வழி என்று ஒரு பண். ஆக இந்த திருவிருத்தம் என்ற பகுதி நாவுக்கரசர் ஒருத்தர் தான் பாடியிருக்கார். திருஞான சம்பந்தரும் பாடல, சுந்தரரும் பாடல் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஏன் இந்த ஸ்டெப்பக்கட்டு நான் கட்டுறேன்னு சொன்னா, இன்னைக்கு நான் பாட போறதெல்லாம் திருவிருத்தத்திலிருந்து பல பாடல்களையும் நான் உங்களுக்கு நினைவூட்ட போனேன். அதற்காகத்தான் இந்த ஸ்டெப்பக்கட்டு. வரிசையில வரும்பொழுது இதுவரையும் பாடி சொல்லாத இதைத்தான் நான் சொல்லணும். சொன்னதையே மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருந்தா போன வாரமே சொல்லிட்டாருடா இத அப்படின்னு வந்துருமல்லவா? நமக்கு இட்லி சனம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், தோசை சாப்பிட்டு இருக்கிறோம், சோறு சாப்பிட்டு இருக்கிறோம், சாம்பார் சாப்பிட்டு இருக்கிறோம், அதை தினந்தானே சாப்பிடுறோம். நம்ம விட்டு இல்ல, தினந்த பாத்துக்கிட்டு இருந்த மனைவியையும் தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். 50 வருஷம் 60 வருஷமா வேண்டாம் நம்ம சொல்லிவிடல என்றாலும் கூட அடிக்கடி சில பேர் என்ன சொல்றாங்க, அடிக்கடி பாடுற பாட்டை விட்டு உன்ன புதுசா ஏதாவது சொல்லுங்களேன் புதுசா ஏதாவது சொல்லுங்களேங்கிறாங்க.